ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு நல்லாற்று திருப்பதிகம் தலிலிழ வளருளி. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் மூன்றாம் திருமுறை 87 பதிகம் தளிரிழ வளர்ஒளி அப்படிங்கிற பதிகம். இதை போன முறை ஆரம்பிச்சிருந்தோம். இதனுடைய பதிகத்தின் பின்னணி என்ன அப்படின்னு பெரிய புராண பாடல்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த பாட்டு பார்ப்போம். எடுத்த ஏட்டினை அவையின் முன் காட்டி அம்முறையில் அடுத்த வண்ணமே கோத்தலும் அதிசயத்து அரசன் தொடுத்த பீலி முன் தூக்கிய கையரை நோக்கி கடுத்து நீர் இட்ட ஏட்டினை காட்டுமின் என்றான். அப்படி எடுத்த ஏட்டினை அவையின் முன் காட்டி சம்பந்தன் அது ஏட்ட நெருப்பிலிருந்து எடுத்துட்டார். அப்புறம் அதை கையில் தூக்கி எல்லாருக்கும் காட்டுறார் இல்லையா. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம்னாக்க போடுறதுக்கு முன்னாடி எல்லாருமே காட்டுறோம், இப்படி இருக்கு பாருங்கன்னு. அப்புறம் போட்டுட்டு நெருப்புலேருந்து எடுக்கிறப்பையும் அது அப்படியே இருக்கு பாருங்கன்னு காட்டுறோம். அதுதான் அவர் பண்ணுறார். அந்த அதான் சொல்கிறாருங்க, எடுத்த ஏட்டினை அவையின் முன் காட்டி சபையில் இருக்கிற எல்லாருக்கும் காமிச்சு பாருங்க இது எரியலை அப்படியே இருக்கு பாருங்க அப்படின்னு காமிச்சுட்டு அம்முறையில் அடுத்த வண்ணமே கோத்தலும். அப்புறம் திருப்பி தன்னோட ஓலை சுவடி கட்டு இருக்கே, அந்த கட்டில் நடுப்பு ஏதோ ஒரு இடத்துல அந்த ஏட்டை எடுத்திருக்காரு இல்லையா, திருப்பி அதே இடத்துல ஏட்டை வச்சு திருப்பி ஓலைச்சுவடி கட்டை கட்டி வைக்கிறார். அது அடுத்த வண்ணமே கோத்தலும் அம்முறையில் அடுத்த வண்ணமே அப்படின்னா எப்படி எடுத்தாரோ எந்த இடத்துல இருக்கணும் சீக்வன்ஸ் எந்த இடத்துலேருந்து எடுத்தாரோ ஓலைச்சுவடியில் அதே இடத்துல வச்சு கோக்கிறார். கோத்தல்னாக்க ஓலைச்சுவடியில் வச்சு கோக்கிறார் கட்டுறார். அதை பார்த்து அதிசயத்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு ராஜாவுக்கும் எல்லாருக்கும் ஆச்சரியம் தானே, இது மாதிரி யாருக்கும் முன்ன பின்ன நடக்க முடியாது, நடந்து கேள்விப்பட்டதே கிடையாது இப்படி ஒன்று. அப்படி அதிசயத்தோட அந்த ராஜா என்ன சொல்கிறான், தொடுத்த பீலி முன் தூக்கிய கையை நோக்கி கடுத்து நீ இட்ட ஏட்டினை காட்டுமின் என்றான். அந்த தொடுத்த பீலி, பீலி தான் மயிர் பீலி, அதை ஒரு மயிலோட இறகுகள்லாம் சேர்த்து ஒரு கத்தா தொகுத்து தொடுத்து வச்சிருக்கா இல்லையா, அது ஒரு கொத்தா. அப்படி தொடுத்த பீலியை முன் தூக்கிய கையரை, அதை கையில் வச்சுருக்காள் அந்த சமணர்கள் அவர்களை பார்த்து. கையர் அப்படின்னாக்க அதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. பீலி முன் தூக்கிய கையர்னா கையில் பீலியை தூக்கி வச்சுருக்கிறவர்கள் அப்படின்னு ஒரு நேரடியான அர்த்தம். ஆனால் கையர் அப்படின்னாக்க ரொம்ப மோசமானவர்கள் கீழோர்கள் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது தமிழில். அதனால் அப்படி இது பீலியை தூக்கி வச்சுருக்கிற கீழ்மையுடைய சமணர்களை அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். அப்படிப்பட்ட சமணர்களை நோக்கி கடுத்து நீர் இட்ட ஏட்டினை காட்டுமின் என்றான். இந்த கடுத்துங்கிற வார்த்தை ராஜாவுக்கும் வச்சுக்கலாம், இல்லைன்னா சமணர்களுக்கும் வச்சுக்கலாம் இல்லையா. கோபத்தோட நீங்கள் இட்ட ஏட்டை காட்டுங்கள் என்றான். அப்படின்னாக்க ராஜா சமணர்களை பார்த்து கோபத்தோடு நீங்கள் இட்ட ஏட்டை காட்டுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், இது யாருக்கு கோபம் இருக்கு, ராஜா கோபத்தோட சொன்னானா இல்லை சமணர்கள் கோபத்தோட ஏட்டை இட்டார்களா, ரெண்டுத்துக்கும் பொருந்தும். அப்படி கடுத்து நீர் இட்ட ஏட்டினை காட்டுமீன், நீங்க கோபத்தோட நீங்க போட்ட ஏட்டை எடுத்து காட்டுங்கள் அப்படின்னு சொன்னான். அடுத்த பாட்டு, அருகர்தாம் இட்ட ஏடு வாங்கச் சென்று அணையும் போதில் பெருகுதி கதுவ வெந்து பேர்ந்தமை கண்ட மன்னன் தருவுணல் கொண்டு செந்தி தனிப்பித்தான் சமணரங்கு கருகிய சாம்பரோடும் கரியலால் மற்ற என் காண்பார். அதான் அந்த பாட்டு பார்க்க போகிறோம். இப்போ முன்னாடி பாட்டில் ராஜா வந்து சமணர்களை பார்த்து நீங்கள் தீலையிட்ட ஏட்டை எடுத்து காட்டுங்க அப்படிங்கிறான். அப்போ அருகர்தாம் இட்ட ஏடு வாங்க சென்று அணையும் போதில் பெருகுதி கதுவ, இந்த முழு பாட்டு இருக்கு இல்லையா, இந்த முழு பாட்டில் இந்த முதல் மூணு லைன் வந்து ஒரு சென்டென்ஸ் இந்த தனிப்பித்தான் வரைக்கும். அருகர்தாம் இட்ட ஏடு வாங்கச் சென்று அணையும் போதில் பெருகுதி கதுவ வெந்து பேர்ந்தமை கண்ட மன்னன் தருபுனல் கொண்டு செந்தி தணிப்பித்தான். அது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ், சமணர் அங்கு கருகிய சாம்பாரோடும் கரியலால் மற்ற என் காண்பார். இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் வந்து ராஜா என்ன பண்ணினா அப்படிங்கிறது. அடுத்த சென்டென்ஸ், சமணர் அங்கு கரிய சாம்பலோடும் கரியலால் மற்ற என் காண்பார் அப்படிங்கிறது சேக்கிழாருடைய சென்டென்ஸ். இது சேக்கிழாருடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்ததை பார்ப்போம். இந்த சமணர்கள் தாங்கள் தீயில போட்ட ஏட்டு எடுக்க போற, அதுதான் முதல் அடி. அருகர்தாம் இட்ட ஏடு வாங்க சென்று அணையும் போதில், அருகர் அப்படின்னாக்க சமணர்கள். இந்த தேவாரத்தில் பார்த்துருக்கோம், சமணர்களுக்கு அவர்களை குறிக்கிறதுக்கு பல பேர்கள் உண்டு. சமணர்னு சொல்லுவார், அமணர்னு சொல்லுவார், அருகர்னு சொல்லுவார், வெற்றரையர், இது மாதிரி அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் போட்டு அவர்களுடைய வெவ்வேறு விதமாக அவர்களை குறிப்பிடுறதுக்கு உண்ட உபயோகிக்கிற பேர்கள். அருகர் அப்படிங்கிறது சமணர்களை குறிக்கிற ஒரு சொல். அப்படி சமணர்கள் தாம் இட்ட ஏடு வாங்க சென்று அணையும் போதில், தாம் இட்ட ஏடு, அவர்கள் அந்த தீயில இட்டார்கள்லையே அவர்களுடைய ஓலைச்சுவடிய, அது தாம் இட்ட ஏடு வாங்க சென்று அணையும் போதில். வாங்க சென்று அப்படின்னாக்க திரும்ப எடுக்கிறதுக்கு இல்லையா, நம்ம ஒரு நம்ம கொடுக்கிறோம் அதை திரும்ப வாங்கிக்கிறோம், அது மாதிரி வாங்குறதுங்கிறது இந்த இடத்துல திரும்ப எடுத்துக்கிறது. நம்ம இப்போ வாங்குறது அப்படின்னா கடைக்கு போய் காசு கொடுத்து பொருள் வாங்குறோம், ஒரு காசு கொடுத்து ஒன்று வாங்குறது தான் இப்போ வாங்குறது அப்படின்னு வச்சுருக்கோம். ஆனால் வாங்குறதுனா எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது இல்லையா. நம்ம ஒன்று கொடுக்குறோம், இன்னொருத்தர் கை நீட்டி வாங்கிக்கிறோம், அது மாதிரி அது தீயிலேருந்து அந்த ஏட்டை எடுக்க போகிறாவ. அணையும் போதில், அணைதல்னால் கிட்டக்க போகிறது. நம்ம அணைதல் அப்படின்னாக்க இப்போ இன்றைக்கி பேச்சில் விளக்கு அணையிறது அப்படிம்போம், அதாவது ரிட்டர்ன் ஆஃப் த லைட் ஆர் சுவிச் ஆஃப் த லேம்ப் அப்படிங்கிற மாதிரி விளக்கு அணையிறதுன்னு. ஆனால் இங்கே அணைதல் அப்படின்னா டு கோ நியர், வாங்க சென்று அணையும் போதில். எங்கே அந்த நெருப்பு ஒரு இடத்துல நெருப்பை மூட்டியிருக்கா, அதில் ஏட்டு இட்டுருக்கா. இப்போ நம்ம பூஜைகள் முதலாம் பார்க்குறோம், கோயில்களில் பூஜையும் போது யாகசாலையில் ஒரு ஹோமகுண்டம் இருக்குது, அந்த ஹோமகுண்டத்தில் தீ வளர்றது, அதில் நெய் விடுறா, ஆகுதி பண்ணுறா, பல விஷயங்களை போடுறா. நம்ம அது கிட்டக்கு போனாக்க தெரியும், அது வந்து சுட சுட இருக்கும். அது மாதிரி இவ அந்த நெருப்பு கிட்ட போகிற போனப்போ பெருகு தீ கதுவ, தீனா நெருப்பு, பெருகு தீனா அங்கே கொழுந்து விட்டு எரியிறது நெருப்பு திக்கு திக்குன்னு. அந்த நெருப்பானது கதுவ, கதுவுறதுன்னாக்கா இவர்களை சுடுறது. அது சமணர்கள் போய் அந்த ஏட்டை எடுக்க போகிறப்போ அங்கே அந்த வளர்க்கப்பட்ட தீயானது இவர்களை சுடுகின்றது. அப்படியே ரொம்ப சுட சுட இருக்கு, கிட்டக்கு போக முடியல இவளால். பெருகு தீ கதுவ, அந்த நெருப்பு இவர்களை சுட்டதுனால வெந்து அந்த சூடு தாங்காம பேர்ந்தமை கண்ட மன்னன், இந்த சமணர்கள் தீக்கிட்ட நெருங்க முடியல. அந்த தீக்கிட்ட போய் தானே எடுக்கணும் ஏட்ட, ஆனால் தீக்கிட்ட போனாலே தீ இவர்களை ரொம்ப சுடுறது, இவர்களால் தீக்கிட்டக்கே போக முடியல. அப்படி நீங்கி போறா, பேர்ந்தமைன்னா தள்ளி போறது. அப்படி தீக்கிட்ட போனா அது ரொம்ப சுடுறதுன்னு அவ தள்ளி போற. அதை பார்த்துட்டு அந்த ராஜா தருபுனல் கொண்டு செந்தி தணிப்பித்தான், ஜலத்தை கொண்டு சொல்லி அதை அந்த நெருப்பை அணைச்சான் இல்லையா. இப்போ தீ எரி பத்தி எரியறதுனா அணைக்கிறதுனா என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு வாளியில் ஜலத்தை கொண்டு வந்து அந்த தீயில கொட்டுறோம். அது மாதிரி அவன் நிறைய ஜலத்தை கொண்டு வந்து அந்த விறகுகள்லாம் எரிஞ்சிட்டு இருக்கலையே, அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற விறகுகள் மேலே கொட்டுறான். கொட்டினதும் அந்த தீ அணைஞ்சு போகிறது. அதை செந்தி தணிப்பித்தான், தணித்தல் அப்படின்னாக்கா குறைக்கிறது, தணியறதுனா சூடு குறையிறது, கோபம் குறையிறது, அது மாதிரிலாம் டு ரெடியூஸ். அதனால செந்தி தணிப்பித்தானா நெருப்பை அணைச்சான். அப்போ சமணர்கள் அதை அணைஞ்சு போனதுக்கப்புறம் இப்போ அங்கே சூடு இல்லை இல்லையா, அப்போ அவர்கள் போய் தங்களுடைய ஏட்டை எடுக்க போகிற. அப்போது சேக்கிரர் சொல்கிறார், சமணர் அங்கு கருகிய சாம்பரோடும் கரியலால் மற்ற என் காண்பார். சமணர்கள் அங்கே கருகின சாம்பலோட கரியை தவிர வேறு என்னத்தை பார்ப்பா அப்படின்னு கேட்குறார். சமணர் முன்னாடி அருகர்னார், இங்கே சமணருங்கிறார். கருகிய சாம்பர் அப்படின்னாக்க சாம்பல், சாம்பருங்கிறது சாம்பல், கறி அப்படின்னாக்க இந்த விறகு கட்டையெல்லாம் நமக்கு தெரியும். விறகு கட்டை எரிஞ்சு போனாக்க முழுக்க எரிஞ்சால் சாம்பல் ஆகிடும், பாதி எரிஞ்சாக்க அது கறி கண்ணங்கரையிலாம் கறியாக இருக்கும். அதனால் இங்கே விறகுகள் முழுக்க எரியலை, ஏன்னா ஜலத்தை கொண்டு வந்து விறகெல்லாம் தீ அணைச்சிட்டான். அதனால் கொஞ்சம் சாம்பல் இருக்குது, கொஞ்சம் கறி இருக்கு. அதான் அங்கே சொல்கிறார், கருகிய சாம்பரோடும் கரியல்லால் மற்ற என் காண்பார். கரிய சாம்பலையும் கரியையும் தவிர வேற என்னத்தை அவர்கள் பார்ப்பார்கள். அப்படின்னு கேட்கிறார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டுக்கு போவோம். இப்போ செய்வதொன்று அறிகளாதார் திகைப்பினால் திரண்ட சாம்பல் கையினால் பிசைந்து தூற்றி பார்ப்பது கண்ட மன்னன் எய்திய நகையினோடும் ஏடு இன்னம் அரித்து காணும் பொய்யினால் மெய்யை ஆக்க புகுந்தீர் புகுந்த நீர் போமின் என்றான். இப்ப சமணர்கள் அங்க அந்த சாம்பல் கறி எல்லாத்தையும் எடுத்து கையால எடுத்து எடுத்து பாக்குறா அவகிட்ட ஏடு எங்கேயா இருக்குமோ அப்படின்னு. அதான் முன்னாடி சேகர சொல்றாரு, அவ கறியும் சாம்பலையும் தேர்வு ரெண்டத்தை பாப்பா, அவகிட்ட ஏடு எங்க இருக்க போறது அப்படிங்கிறார். இப்படி அவ ஏடு எரிஞ்சு போயாச்சு. இப்ப சமணர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இல்லையா, ஒரு மேஜர் ஷாக் அவளுக்கு. நம்ம எப்படியும் சம்பந்தர இந்த போட்டியில தோக்கடிச்சுடலாம், அப்படி இல்லைன்னாக்க அட்லீஸ்ட் டிராவாவது ஆகும், நம்ம ரெண்டு பேரோட ஏடு எரிஞ்சு போகும் அப்படின்னு அவெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற. சம்பந்தரோட ஏடு எரியாம வந்து கொடுத்து இவர்களோட ஏடு எரிஞ்சு போயிடுத்து. இது இப்ப அவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இதே ஒரு சர்ப்ரைஸ், ஒரு மேஜர் ஷாக் அவளுக்கு. அதான் செய்வது ஒன்று அறிகிலாதார் அப்படின்னா என்ன செய்யறதுன்னு அவளுக்கு ஒன்றும் தெரியல. இப்படி ஆயிடுச்சேன்னு திகைப்பினால், திகைப்பினால்னா அந்த ஷாக், திகைப்புனாக்க ஆச்சரியம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு, ஆனால் ஷாக் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் கன்னோட்டேஷனோட இருக்கு. அப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம முழிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அதுக்கு திகைப்புன்னு பேர். அப்படி அவ அந்த ஷாக்னால அந்த திரண்ட சாம்பல் கையினால் பிசைந்து தூற்றி பார்ப்பது கண்ட மன்னன். அவ வந்து சாம்பலை அப்படி கையில் எடுத்து இப்படி தூவி பார்க்குறான் இல்லையா, நம்ம ஏடு எங்கேயா இருக்குமா ஒன்று தேடுறோம் வச்சுக்குவோம், அப்போ வந்து அப்படி எல்லாத்தையும் பிரித்து பிரித்து பார்ப்போம். இல்லைன்னா இப்படி இப்போ ஒரு அரிசி பானைக்குள்ள ஒரு மோதிரம் விழுந்துடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அரிசி எடுத்து இப்படி லேசாக அப்படி தூவினாக்க அந்த மோதிரம் விழுறப்ப டக்குன்னு நம்ம எடுத்துக்குவோம். அது மாதிரி அவ தூத்தி பார்க்குறான். தூத்துறதுனாக்க இப்படி மேலேருந்து இப்படி கீழே போடுறது, அது நம்ம பழைய காலத்து தமிழ் சினிமாக்கள் பார்த்தாலும் இல்லை கிராமங்களில் போயிருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அப்படி இந்த நெல்லை அறுவடை பண்ணி அதை தூத்துவா. தூத்துறது எதுக்குனாக்க நெல்லை தூத்துறப்போ நெல் இருக்கிற அரிசி இருக்கிற அதாவது உள்ளுக்குள்ள அரிசி இருக்கிற நெல்லெல்லாம் ஒரு பக்கமாக விழும், ஹெவியாக இருக்கும். உள்ளுக்குள்ள அரிசி இல்லாமல் வெறும் பதர் அப்படிம்போம், எம்டி ஹஸ்க் இருக்கும் அதில், அது மாதிரி இருக்கிறதெல்லாம் காற்றுல அடித்து கொஞ்சம் தள்ளி போய் விழும். அதுக்கு தூத்துறதுன்னு பேர். அதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு பழமொழி இருக்கு. அது மாதிரி இவர்கள் தங்களுடைய கையில் அந்த சாம்பல் எடுத்து இப்படி மேலேருந்து இப்படி தூவரா, எங்கேயாவது ஏடு ஏடோ ஏடோட பாகங்களோ இருக்கோ அப்படின்னு பார்க்கறதுக்காக. அதை அந்த ராஜா பார்க்குறான், பாண்டிய ராஜா அதை பார்க்குறான். சாம்பல் கையினால் பிசைந்து தூற்றி பார்ப்பது கண்ட மன்னன் எய்திய நகையினோடு, அவனுக்கு இதை பார்த்ததும் சிரிப்பு வந்தது. நகைனா சிரிப்பு, எய்துதல்னா வர்றது அடைதல், அவனுக்கு சிரிப்பு வந்தது. அப்படி வந்த சிரிப்போட என்ன சொல்றான், ஏடு இன்னம் அரித்து காணும் பொய்யினால் மெய்யை ஆக்க புகுந்த நீர் போமின் என்றான். ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு அதுல, ஏடு இன்னம் அரித்து காணும், இந்த ஏட்டை இன்னும் அரிச்சு கூட பாருங்க அப்படிங்களாம். அரிக்கிறதுனாக்க ரெண்டு அர்த்தம் இருக்கு, சலிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. நம்ம ஒரு பொருளை வந்து மாவெல்லாம் இருக்கிறப்ப சலிப்போம், சலடையில் போட்டு சலிப்போம், அது மாதிரி சலிச்சு வேணாலும் பாருங்க அப்படிங்கிறான், அது ஒரு அர்த்தம். இல்லைனாக்க அரிக்கிறதுனா இப்போ நம்ம இந்தியாவில் முன்னாடிலாம் பண்ணுவா, இப்போ பண்ணுறாலா தெரியல, அந்த அரிசியை வந்து களைஞ்சு கல்லரிப்பா. அரிசியில் கிராமங்கள்லாம் அந்த இயற்கையாக நம்ம அரி நெல்லெல்லாம் பண்ணுறப்போ அதில் வந்து சில கல்லுகளெல்லாம் கிடக்கும் அதில். அப்போ சமைச்சிட்டு சாப்பிட்றப்ப அந்த அரிசியில் சாதத்தில் கல் வந்தால் பல்லு கெடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அது சாதத்தை வடிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை களைஞ்சு அதை அதில் ஜலத்தை விட்டு இப்படி கல்லரிப்பேன், அதில் அடியில் கல் தங்கும். நம்ம சொல்லணும்னா அமெரிக்காவில் உதாரணம் சொல்லணுன்னாக்கா அந்த காலத்தில் அந்த கோல்டு பேனிங் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஸ்டில் போய் அந்த தங்கத்தை இது பண்ணுறப்போ அப்படி அந்த தண்ணியில் போட்டு அதை அப்படியே அரிப்பேன், தங்கம் எதாவது இருந்தால் கீழே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி அந்த அரிக்கிறது அப்படி. அதனால் நீங்கள் இன்னும் சலிச்சு பாருங்கோ, இல்லை தண்ணியில் விட்டு கரைச்சி அரிச்சு பாருங்கோ, எப்படி வேணா பாருங்கோ, உங்கள் ஏடு எங்கே இருக்க போகிறது, எல்லாம் சாம்பலாயாச்சு அப்படிங்கிறான். ஏடு இன்னும் அரித்து காணும், இன்னும் வேணும்னா இன்னும் அரிச்சு கூட பாருங்கோ அப்படிங்கிறான். அப்புறம் அவர்களுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறான், பொய்யினால் மெய்யை ஆக்க புகுந்த நீர் போமின் என்றான். நீங்கள் உங்களுடைய பொய்களையால் பொய்களை கொண்டு உண்மைன்னு சாதிக்க போனல் நீங்கள், அப்படிப்பட்ட நீங்கள் போமின் போங்கோ, என்னை விட்டு நீங்கி போங்கோ. போமீன் அப்படின்னா போங்கோ அப்படின்னு அர்த்தம். பொய்யினால மெய்யை ஆக்க புகுந்த நீர் போமீன், உங்களுடைய பொய் சமயத்தையும் உங்களுடைய பொய் மந்திரங்களையும் உங்களுடைய வஞ்சனையும் இது மாதிரி விஷயங்களினால உங்களுடைய பொய்யையே உண்மைன்னு நிரூபிக்க வந்த நீங்கள்லாம் என்னை விட்டு நீங்கி போங்கோ, இனிமே இங்க நிற்காதீங்க, ஓடி போங்கோ அப்படிங்கிறான். போமின் என்றான். அதனால இந்த பாட்டோட அந்த நிகழ்ச்சி முடியுது. அனல்வாதத்துல சமணர்கள் தோற்று விட்டார்கள். இதுக்கப்புறம் இப்ப நம்ம இந்த பதிகத்தை பார்க்க போறோம். இந்த பதிகம் தளிர் இள வளர் ஒளி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. நம்ம இந்த முன்னாடி பெரிய புராண பாட்டை பார்த்தப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த தளிர் இள வளர் ஒளி அப்படிங்கிற பதிகத்தை சம்பந்தர் அந்த போகமார்த்த புண்மொழியால் அப்படிங்கிற ஏட்ட தீல போடுறதுக்கு முன்னாடி ஏடு எரியாம இருக்கட்டும் அப்படின்னு பதிகமா பாடினார். அதனால இந்த பார்க்க போற பதிகம் இந்த நிகழ்ச்சியில அவர் ஏட்ட இடுறதுக்கு முன்னாடி பாடின பதிகம். இது மூன்றாம் திருமுறை 87 பதிகம். இது பண் வந்து சாதாரி. இந்த பதிகம் திருவிராகம்னு போட்டிருப்பா. அதாவது இது கொஞ்சம் ஒரு ஒரு தாளத்தோட இது கொஞ்சம் வேகமா போகக்கூடிய பாட்டு. இது இது உதாரணமா இது தனதன 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 தனதனன்னு போகும். இந்த பாட்டு முழுக்க நடுப்புற சில இடங்கள்ல தானனன்னு வரும், ஆனா பொதுவா தனதனன்னு போகும். இப்ப முதல் பாட்டு தளிரிழ வளரொளி தனதழில் தருதிகள் மலைமகள் குளிரிழ வளரொளி வனமுலை இணையவை குலவலின் நளிரிழ வளரொளி மருவு நள் ஆரர்தம் நாமமே மிளிரிழ வளரெறி இடிலிவை பழுதிலை மேய்மையே. இந்த பாட்டுல அவர் உமாதேவியோட இரண்டு முலைகளையும் புகழ்ந்து அந்த இரண்டு முலைகளை தழுவுகின்ற சிவபெருமானுடைய புகழானது சிவபெருமானுடைய திருநாமமானது இந்த ஏட்டில் இருக்கு. அது தீயில இட்டாலும் எரியாது, இது சத்தியம் அப்படின்னு பாடுறார். அதான் இந்த பாட்டுக்கு ஒன்லைன் சென்டர் ஒன்லைன் எக்ஸ்பிளனேஷன். அது இந்த பதிகம் முழுக்கவே அப்படிதான் இருக்க போறது. எல்லா பதிகத்திலும் இந்த பதிகத்தில் இருக்கிற எல்லா பாட்டிலும் இதே மாதிரி கருத்து தான் வரும். இந்த பாட்டில் முதல் 2 உமாதேவியாருடைய முலைகள் அதை சிறப்பிச்சு அதை தழுவுகின்ற அப்படின்னு சொல்றார். தளிர் இள வளர் ஒளி தனது எழில் தரு திகழ் மலை மகள் குளிர் இள வளர் ஒளி வனமுலை இணை அவை குலவலின் நளிர் இள வளர் ஒளி மருவு நல்லாரதம் நாமமே மிளிர் இள வளர் எரியிடில் இவை பழுது இலை மெய்மையே. இந்த பதிகத்துடைய பாடல்கள்லாம் நம்ம பொருள் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய பாடல்கள். ஏன்னா வார்த்தைகள் எப்படி சில சமயம் முன்ன பின்ன வச்சு பொருள் கொள்ளணும், சில வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியாத வார்த்தைகள் இருக்கும். அதை நிதானமாக பார்ப்போம். தளிர் இல ஃப்ரேசஸ் பார்த்தோம்னாக்க தளிர் இள வளர் ஒளி தனது எழில் தரு திகழ் மலைமகள் அப்படின்னு முதல் லைன் இருக்கு. இல்ல தளிர் இள அப்படிங்கிறத இளம் தளிர் அப்படின்னு நம்ம முன்ன பின்ன வச்சிருந்தாக்க பொருள் புரியும். தளிர் இளங்கிறது இளம் தளிர் அப்படின்னு பொருள் கொண்டோம்னா இளம் தளிர் வளர் ஒளி தனது எழில் தரு திகழ் அப்படின்னு இருக்கு. அந்த தரு திகழையும் திகழ் தரு அப்படின்னு எடுத்துக்கணும். இளம் தளிர் வளர் ஒளி தனது எழில் திகழ்தரு மலைமகள் அப்படிங்கிறப்போ அந்த இளம் தளிர்னாக்க நமக்கு தெரியும் கொழுந்து. இந்த செடிகள் எல்லாம் இலை வர்றப்ப தளிர் வரும். இலைங்கிறது முழுக்க வளர்ந்த வடிவம், தளிர் அப்படிங்கிறது அது ஆரம்பிக்கிற டெண்டர் ஷூட் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த டெண்டர் ஷூட்டுக்கு தான் தளிர்னு பேர் தமிழ்ல. அந்த இளம் தளிரானது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், அது ஷைனியா இருக்கும், அதோடைய அழகு நம்ம கண்ணை கவரும். அப்படி இளம் தளிர் போன்ற இளம் தளிர் போல அப்படி ஒரு அழகு இருக்கிறதுக்கு வளர் ஒளி அப்படின்னா ஒளினா பிரில்லியன்ஸ் ரேடியன்ஸ் அப்படி அந்த அழகு அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்படியாக அந்த வளர்கின்ற ஒளியை உடைய அப்படின்னா ரொம்ப காந்தி உடைய அப்படி அந்த தளிர் போல தனது எழில் திகழ் தரும் அப்படின்னாக்க அந்த ஒரு தளிருடைய ஒரு இளம் தளிருடைய ஒளி வீசினது எப்படி ரொம்ப அழகா இருக்குமோ அப்படிப்பட்ட அழகு இருக்கின்ற எழில்னா அழகு, திகழ்தருன்னா திகழ்கின்ற அப்படின்னு அர்த்தம். அப்படி இளம் தளிரின் வளரும் ஒளியானது ஒளியின் எழில் போன்ல திகழ்கின்ற அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இது இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். இது அந்த உமாதேவியோட முலைகளுக்கு இது ஒரு அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். மலைமகள் அப்படின்னா உமாதேவி. மலைமகள்ங்கிறது தமிழ்ல பல பாடல்களில் பார்த்துருக்கோம். இமவானுக்கு மகள் உமாதேவி, அதனால மலைக்கு மகள், அதான் மலைமகள். அப்படிப்பட்ட உமாதேவியினுடைய குளிர் இள வளர் ஒளி வன முலை இணை. இந்த உமாதேவியோட முலை இணை, முலைனாக்க பிரஸ்ட், இணைனா ரெண்டு. இந்த முலை இணைனா ரெண்டு முலைகள். அந்த ரெண்டு முலைகள் எப்படி இருக்கு, குளிர் இள வளர் ஒளி வன முலை இணை. வனமுலை அப்படின்னா வனம் அப்படின்னாக்க அழகுன்னு அர்த்தம். நமக்கு பொதுவாக வனம் அப்படின்னாக்க காடு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நமக்கு தெரியும். அது சம்ஸ்கிருத்திலேருந்து வர்ற அர்த்தம் அது வனம்ங்கிற காடு. இப்போ வேதவனம், சாயாவனம் இல்லையா, அது மாதிரி இடும்பாவனம், அது மாதிரி வனம்ங்கிறதெல்லாம் அந்த காடு அப்படிங்கிறதுலேருந்து வர்றது. ஆனால் இந்த இடத்துல இந்த முலையை டிஸ்கிரைப் பண்ணுறப்ப வனமுலை அப்படின்னாக்க அந்த வனம் அப்படிங்கிறது அழகு. குளிர் இள வளர் ஒளி வனமுலை, இந்த குளிர்ச்சி பொருந்திய இளமை உடைய, இளமைனாக்க உமாதேவிக்கு முதுமை கிடையாது இல்லையா, எல்லாம் என்றும் இளமையோடு இருக்கிறவர்கள், அவர்கள் காலத்தை கடந்தவர்கள். சிவருமான் உமாதேவி எல்லாம் காலத்தை கடந்ததுனால என்றும் இளமையோடு இருப்பவர்கள். சிவருமானோடு இருக்கிற எல்லாமே இளமையோடு இருக்கும். அதனால சிவருமான் தலையில் அணிஞ்சிருக்கிற பாம்பு இளநாகம், தலையில் அணிஞ்சிருக்கிற சந்திரன் இளம்பிறை, அவர் ஏறுகின்ற விருஷபம் இளைய விருஷபம், எல்லாம் இளமையோடு இருக்கும். அதனால் இங்கே உமாதேவியுடைய முலைகளும் இளமையோடு இருக்கிற முலைகள். நம்ம திருவண்ணாமலை பதியத்தில் பார்த்துருப்போம், உண்ணாமலை உமையாளும் அது மாதிரி அந்த பதியத்தில் தளராமுலை அப்படின்லாம் வரும். அதாவது உமாதேவியோட முலைகள் என்றும் இளமையோடு இருக்கின்றன அப்படின்னு. அப்படிப்பட்ட குளிர்ச்சியும் இளமையும் வளர் ஒளி ஒளி மிகுந்ததுமான வனமுலை அழகிய முலைகள் இணை அந்த ரெண்டும் அவை குலவலின், அவற்றை சிவபெருமான் தழுவி இருக்கிறான். குலவுதல்னாக்க நெருங்கி இருக்கிறது இல்லையா, ஏன்னா அவனோட ரொம்ப குலாவின்னு இருக்க அப்படின்பா நம்ம ஒரு பேசுறப்ப, அந்த ரொம்ப நெருங்கி பழகினா அதுக்கு குலாவதுன்னு சொல்லுவாள். அதனால குலவலின் அப்படின்னா அந்த இரண்டு முலைகளையும் சிவபெருமான் நெருங்கி இருக்கிறான், தழுவி இருக்கிறான். அப்படிப்பட்ட மூணாவது அடி, நளிர் இள வளர் ஒளி மருவும் நல்லாரதம் நாமமே. நளிர் அப்படின்னாலும் குளிர்ச்சின்னு அர்த்தம். குளிர்ச்சியும் இளமையும் வளர்கின்ற ஒளியும் மருவுதல் அப்படின்னா டு பி அசோசியேட்டட் வித், டு பி ஜாயின்ட் அப்படின்னு அர்த்தம். பொருந்தி இருக்கின்ற நல்லாரர்தம் நாமமே. நல்லாரர் அப்படின்னாக்க திருநள்ளாற்றில் இருக்கிற சிவருமான். அந்த திருநள்ளாற்றில் இருக்கிற சிவருமானுடைய நாமமே அவருடைய நாமமானது. நாமம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, பேர் அப்படின்னு ஒரு அர்த்தம், நேம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு ஃபேம் அப்படின்னு அர்த்தம் உண்டு, புகழ் அப்படின்னு அர்த்தம் உண்டு இல்லையா. இது மாதிரிலாம் பண்ணாதான் உன் பேர் கெட்டு போயிடும் அப்படிம்போம். பேர் கெட்டு போகிறதுன்னு என்ன அர்த்தம், உன்னுடைய நமக்கு இருக்கிற மதிப்பு கெட்டு போகும், புகழ் கெட்டு போகும். அதனால் பேர் அப்படிங்கிறதுக்கு நேம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஃபேம்னு ஒரு அர்த்தம் உண்டு தமிழில். அதே தான் நாமம் அப்படின்னாலும், இறைவனுடைய பெயர் இறைவனுடைய புகழ். இந்த ஏட்டை வந்து அவர் தீயில் இட போகிறார், அந்த போகமார்த்த பூண்மலையாள் அப்படிங்கிற ஏட்டை. அந்த ஏட்டில் என்ன இருக்கு, சிவருமானுடைய நாமங்கள் இருக்கு, சிவருமானுடைய புகழ் இருக்கு. அப்படி சிவருமானுடைய நாமமும் பெயரும் புகழும் புரிஞ்சிருக்கிற அந்த ஏடு, அந்த ஏடு மிளிர் இள வளர் எரி இடில் இவை பழுது இலை. இந்த மிளிர்தல் அப்படின்னாக்க ஒளி வீசுறது இல்லையா, டு பி ஷைனி, டு பி பிரைட் அப்படின்னு அர்த்தம் மிளிர்தல் அப்படின்னா. அந்த மிளிர்கின்ற இள வளர் எரி, அங்க தீ மூட்டி இருக்க, அங்க ராஜா வந்து இந்த ஏடுகளை போட்டியில் இடுவதற்காக ஒரு தீ மூட்டை வச்சிருக்கான் இல்லையா, விறகுகள்லாம் கொண்டு வந்து அடுக்கி தீ மூட்டிருக்கா, அது இப்போதான் மூட்டப்பட்ட தீ. அதனால அது இளமையுடைய தீ, வளர்கின்ற எரி, அது ஓங்கி எரிஞ்சுட்டு இருக்கு, வளர்ந்து கொஞ்சம் நனப்பத்தி எரியிருது. அப்படி குளிர்ச்சி பொருந்திய இளமையுடைய வளர்கின்ற தீ, அந்த தீயில எரியினா நெருப்பு, அந்த நெருப்பில் இடில் இட்டால், அந்த ஏட்டை நான் இட்டால் இவை பழுது இலை. பழுதுன்னா கெட்டு போகிறது இல்லையா, நம்ம கார் ஓடின்ருக்கு இல்லை ஒரு பஸ் ஓடின்னு இருக்கு அப்படின்னா திடீர் பிரேக் டவுன் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ தமிழில் சொல்கிறது ஓ பஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு சார் அப்படிமா. ரிப்பேர் ஆகிடுச்சுங்கிறது இன்னைக்கு பேச்சில் இருந்தாலும் பஸ்ஸு அந்த வண்டி பழுதாகி விட்டது, அதுதான் சரியான வார்த்தை. பழுதுன்னா டு பி டெஸ்ட்ராய்டு, டு பி டேமேஜ் அப்படின்னு அர்த்தம். அப்படி இந்த ஒளி வீசுகின்ற இப்பொழுது மூட்டப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தீயில இட்டால் இந்த ஏடு, இந்த ஏடுகள், இந்த ஏட்டில் இருக்கிற சிவருமானுடைய நாமங்கள் இவையெல்லாம் அழிய மாட்டா, பழுது இல்லைன்னா அழிய மாட்டா. மெய்மையே, இது சத்தியம். மெய்மைனா சத்தியம், இது உண்மை அப்படிங்கிறது, இது சத்தியம் அப்படின்னு ஆணையிட்டு பாடுறார். அதனால இப்போ திரும்ப இப்போ இந்த பாட்டை பார்த்தோம்னா முதல் ரெண்டு அடி உமாதேவியருடைய முலைகளை வர்ணிக்கிற பாட்டு. அது எப்படிப்பட்ட முலைகள், அவை எப்படி அழகாக இருக்கின்றன, அவை எப்படி மென்மையாக இருக்கின்றன, எப்படி இளமையோடு இருக்கின்றன, எப்படி ஒளியுடையதாக இருக்கின்றன, அது வந்து எப்படி அந்த ஒரு இளம் தழு போன்ற ஒளியை உடையது, அழகு உடையதாக இருக்குது அப்படின்னு ஓமையெல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட முலைகள் அந்த முலையினை அவை குலவலின் அவற்றை இறைவன் தழுவி கொண்டிருக்கின்றான். அதனால நளிர் இள வளர் ஒளி மருவும் நல்லார், அந்த குளிர்ச்சி இளமை வளர் மொழி இவையெல்லாம் பொருந்திய சிவருமான். அப்படிப்பட்ட அந்த சிவருமானுடைய பெயரும் புகழும் இருக்கிற இந்த ஏடுகள் மிளிரிள வளரில் இந்த மூட்டப்பட்டு ஒளி வீசி கொண்டிருக்கின்ற வளர்கின்ற இந்த தீயிலை இட்டால் இவை பழுதி இலை, இவை அழிய மாட்டா, இவை சாம்பலாக மாட்டா, இவை பச்சையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மெய்மையே இது சத்தியம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இரண்டாம் பாடல், அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த பாட்டில் இந்த பதிகம் முழுக்க அவர் உமாதேவியாருடைய ரெண்டு முலைகளையும் சிறப்பித்து பாடுவார். ஒவ்வொரு பாட்டிலையும் முதல் பாதி பாட்டு உமாதேவியாருடைய முலைகளுடைய வர்ணனை, அதனுடைய புகழ் அப்படி தான் இருக்கும் இந்த பதிகம் முழுக்கவே. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, இவர் ஏட்டில் இடுறதுக்காக எந்த ஏட்டை எடுத்திருக்கார், இந்த தீயில் இடுறதுக்காக எந்த ஏட்டை எடுத்திருக்கார், அவர் கையில் வந்த ஏடு போகமார்த்த பூண்மலையாள் அப்படிங்கிற பதிகத்துடைய ஏடு. அந்த போகமார்த்த பூண்மலையாளுங்கிறது தான் அந்த பதிகத்தில் ஆரம்பிக்கிற ஃப்ரேஸ். அந்த போகமார்த்த பூண்மலையாள் அப்படிங்கிற ஃப்ரேஸ் அந்த பாட்டில் முதல்ல இருக்கிறதுனால அந்த அந்த ஏட்டை தான் தீயில் இடப்போகிறார். அதனால் இந்த பதிகம் முழுக்க சிவருமான் அந்த உமாதேவியருடைய ரெண்டு முலைகளை தழுவி இருக்கிறான் அப்படிங்கிற பொருள் படுற மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் வச்சு அந்த முலைகள் குளிர்ச்சி தரக்கூடிய முலைகள், அதனால் இந்த ஏட்டுக்கு ஒன்றாகாது அப்படிங்கிற கருத்தை வச்சு எல்லா பாட்டிலையும் அதான் சொல்கிறார். இந்த ரெண்டாவது பாட்டிலையும் பார்ப்போம். அதை போதமர் தருபுரி குழலெழில் மலைமகள் பூணணி சீதமது அணிதரு முகிழ வனமுலை செறிதலின் நாதமது எழில் ஒரு வனையனல் ஆரதம் நாமமே மீதமது எரியினில் இடில் இவை பழுதலை மெய்மையே. உங்களுக்கு அந்த சந்தம் அந்த ஃபீடு தெரியறதுக்காக நான் அப்படி படித்தேன், பொருள் புரியறதுக்கு அப்படி படித்தா புரியாது, வார்த்தைகளை பிரித்து தான் பார்க்கணும். போது அமர்தரு புரி குழல் எழில் மலைமகள் பூண் அணி சீதமது அணிதரு முகிழ் இள வனமுலை செறிதலின் நாதமது எழில் உரு அணையநல் ஆரதம் நாமமே மீதமது எரியினில் இடில் இவை பழுதிலை மெய்மையே. கடைசி வரி எல்லாமே முதல் ரெண்டு வரி எப்பவுமே இந்த பதியத்துல உமாதேவியருடைய முலையினுடைய புகழ் பாடுவார். மூணாவது அடியில அந்த திருநள்ளாற்றில் இருக்கிற சிவருமானுடைய நாமத்தை சொல்லுவார். சொல்லி நாலாவது அடியில இந்த ஏட்டை தீயில இட்டாக்க அது ஒரு கேடும் வராது, இது சத்தியம் அப்படின்னு உறுதி சொல்லுவார். இதுதான் இந்த பதியத்தோடைய அமைப்பு, ஒவ்வொரு பாட்டிலும் இதுதான் வரும். போது அமர்தரு புரி குழல் மலைமகள், போது அமர்தரு புரி குழல் எழில் மலைமகள், இது உமாதேவியாருடைய வர்ணனை. உமாதேவியார் மலைமகள்னா உமாதேவி, உமாதேவி எப்படிப்பட்ட மலைமகள், அழகு உடைய மலைமகள், எழில் அப்படின்னு அழகு, எழில் உடைய மலைமகள் உமாதேவி. அந்த உமாதேவிக்கு வர்ணனை போது அமர்தரு புரி குழல், போதுனா பூ, அமர்தருதல் அப்படின்னா இருக்கிறது, புரி குழல் அப்படின்னாக்க சுருண்ட கூந்தல், புரிதல் அப்படின்னா சுருளுதல், குழல் அப்படின்னா கூந்தல். போது அமர்தரு புரி குழல் அப்படின்னா பூக்கள் அணிந்த சுருண்ட கூந்தலை உடைய அழகிய உமாதேவி அப்படின்னு அர்த்தம் அந்த ஃப்ரேஸுக்கு. போது அமர்தரு புரி குழல் எழில் மலைமகள், அப்படி பூக்களை அணிந்த சுருண்ட கூந்தலை உடைய அழகிய உமாதேவி அவருடைய பூண் அணி முலை. பூண் அப்படின்னா ஆபரணம், பூணுதல்னா அலங்காரம் பண்ணிக்கிறது, மேலே போட்டுக்கிறது, அதனால நகைகளுக்கு பூண் அப்படின்னு பேர். பூண்னா நகை ஆபரணம், அப்படி பூண்கள் அணிந்த நகைகள் அணிந்த, ஏன்னா கழுத்தில் மாலைகள் வடங்கள் முத்து வடம் அட்டிகை பலவிதமான மாலைகள்லாம் போட்டிருப்பா மார்பில், அது அந்த முலைகள் மேலே பட்டுருக்கும். அதனால பூண் அணி ஆபரணங்கள் அணிந்த சீதமது அணிதர், சீதம் அப்படின்னாக்க குளிர்ச்சி, உஷ்ணம்னா சூடு, சீதம்னா குளிர்ச்சி, அதனால சீதம் அது அணிதரு அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய, குளிர்ச்சி இருக்கிற குளிர்ச்சி பொருந்திய, இதுவும் அந்த முலைக்கு ஒரு அப்ஜெக்டிவ், குளிர்ச்சி பொருந்திய சீதமது அணிதரு முலை அப்படின்னு நம்ம ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் ஃப்ரெஷையும் அந்த முலையோட சேர்த்து பொருள் கொள்ளணும். பூணணி முலை, சீதமது அணிதரு முலை, முகிழ் முலை, இளமுலை, வனமுலை, அப்படி ஒரு முலைக்கு ஒரு நாலஞ்சு அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காரு இங்கே வரிசையா. அப்படி ஆபரணங்கள் அணிந்த சீதமது அணிதரு குளிர்ச்சி பொருந்திய முகிழ் இள வன முலை. முகிழ் அப்படின்னா மொட்டு, தாமரை மொட்டு இருக்கு இல்லையா, அது பெருசாக இருக்கும், அந்த தாமரை மொட்டு போல இருக்கு உமாதேவியரோட முலைகள் அப்படின்னு வர்ணிக்கிறார் அவர். அப்படி ஒரு மொட்டு போன்ற இள இளமையுடைய வன அழகுடைய முலை, அப்படி இந்த பூ அணிந்த சுருண்ட கூந்தலுடைய அழகிய உமாதேவியின் ஆபரணம் அணிந்த குளிர்ச்சி பொருந்திய மொட்டு போன்ற இளமையுடைய அழகிய முலை. இப்போதான் அந்த பாயிண்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் செறிதலின், இந்த முலைகளை சிவருமான் பொருந்தி இருக்கிறார். அப்படி பொருந்தி இருக்கிறதுனால அது யார் பொருந்திருக்கா? திருநள்ளாற்றில் இருக்கிற சிவருமான். அவரோட ஃப்ரேஸ் மூணாவது அடியில் வருது. நாதம் அது எழில் ஒரு அணைய நல்லாரர்தம் நாமமே. நாதம் அப்படின்னாக்க இசை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் இது இந்த இடத்துல இது வந்து தத்துவம் இல்லையா. நாதம்ங்கிறது ஒரு தத்துவம், விந்துங்கிறது ஒரு தத்துவம். அப்படி இந்த சைவ சித்தாந்தத்தில் வர தத்துவங்களில் அந்த நாத தத்துவத்தின் அழகிய உரு போல இருக்காராம் சிவருமான். நாதம் அது எழில் உரு, நாத தத்துவத்தின் அழகிய வடிவம் போன்ற அணையன போன்ற. அப்படி நாத தத்துவத்தின் அழகிய வடிவம் போன்ற நல்லாரர்தம் நாமம், அந்த திருநள்ளாற்றில் உரைகின்ற சிவருமானுடைய நாமமானது மீ தமது எரியினில் இடில் இவை பழுதியிலை. மீ அப்படின்னாக்க மேன்மைன்னு அர்த்தம். இதெல்லாம் மேதகு அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மீ அப்படின்னா மேன்மை, உயர்ச்சி, மேன்மைன்னு அர்த்தம். அப்படி மென்மையுடைய தமது எரியினில், அது என்ன தமது எரியினில், எரியினா நெருப்பு, தமது எரியினில் அப்படின்னாக்க இறைவனுடைய நெருப்பு அப்படிங்கிற. ஏன்னா இறைவன் பஞ்சபூத வடிவமாக இருக்கிறவன், அவனோட அஷ்டமூர்த்தம்னு நம்ம படித்த வேற பாடல்களில் பார்த்துருக்கோம். இந்த அஷ்டமூர்த்தி அஷ்டமூர்த்தம் அப்படின்னா என்னது, இறைவன் எட்டு வடிவங்களை உடையவன், பஞ்சபூதங்களாகவும் சூரிய சந்திரர்களாகவும் ஆன்மாவாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறது அந்த அஷ்டமூர்த்தம். அப்படி இந்த பஞ்சபூதமாக இருக்கான், அதில் ஒரு பூதம் தான் நெருப்பு. அதனால் இந்த நெருப்புங்கிறது இறைவனுடைய வடிவம். அப்படி அவனுடைய வடிவமான இந்த நெருப்பு இல்லையா, அப்படி அந்த அவர் நெருப்பாகவே இருக்கிற அவனுடைய புகழ் அவனுடைய வடிவமான இந்த நெருப்பில் போட்டால் என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது. மீ தமது எரியினில் இடில், அதில் இட்டால் இவை பழுதில்லை, இவற்றுக்கு ஒன்றும் ஆகாது, இவை கெடமாட்டா, இவை எரிய சாம்பலாக மாட்டா அப்படின்னு சொல்லி மெய்மையே இது சத்தியம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதனால இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள் இது. பதிகத்தை தொடர்வோம். திருச்சிற்றம்பலம்.